அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பிறகு செய்தி அரங்கில். ஆஸ்திரேலியாவின் அகதிக் கொள்கையை ஐநாவின் அகதிகள் நிறுவனம் விமர்சித்துள்ளது குறித்த செய்திகள், பிறகு செவ்வாய்க்கிழமையன்று நடந்த படகு விபத்தில் உயிர் தப்பிய யாழ் இளைஞர் அளித்த செவி. பாண்டிச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தை மாநில அரசு தனது பொறுப்பில் ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கை சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டுள்ளது குறித்த செய்திகள், அதைத் தொடர்ந்து மேஜராகாத குழந்தைகளை மதம் மாற்றம் செய்யும் முன் தாயின் அனுமதியை பெற வேண்டும் என்று மலேசிய நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு.
இஸ்லாம் இதுல சொல்றாங்க அப்பா ஒண்டி மதம் மாற்ற முடியும், ஆனா இந்த நீதிபதி என்ன சொல்றாரு, முடியாது, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் மதம் மாற்ற முடியும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லாட்டி அது மாற்ற முடியாது, அந்த பழைய என்ன மதத்தில் இருக்காங்க அததான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
ஆகியவையும் கல்வியை பரப்ப பர்தா அணிந்து வரும் புதிய நாயகி குறித்தும் இன்று கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் சங்கீதா ராஜன்.
எகிப்தின் அதிபர் பதவியிலிருந்து அகற்ற ஆதரவாளர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் ஒருபுறமும், அவரை எதிர்ப்பவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் மறுபுறமும் கெய்ரோவிலும் பல ஊர்களிலுமாக அணிதிரண்டு வருகின்றனர். தமது பலத்தை நிரூபிக்கும் விதமான பேரணிகளை இவர்கள் நடத்துகின்றனர். இராணுவம் தலையிட்டு முகமது முர்சியை நீக்கி இடைக்கால அரசாங்கத்தை நிறுவியதற்கு மக்கள் ஒப்புதல் இருக்கிறது என்று காட்டும் விதமாக மக்கள் அணிதிரள்வதாக முர்சி எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர்.
لازم نكون متواجدين كلنا وندي تفويض للفريق اول السيسي وللشرطه لنبذ العنف.
இவர் தரப்பினருக்கும் இடையே இதுவரை ஆங்காங்கே சில இடங்களில் மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன.
துனிசியாவில் எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து அதன் தலைநகர் டியூனிஸில் கூடிய ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருக்கும் இஸ்லாமியவாத அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடும்போக்கு இஸ்லாமியவாதிகள் தான் முக்கிய குற்றவாளிகள் என்று உள்துறை அமைச்சர் கூறுகிறார். என்னஹடா கட்சியின் தலைமையிலான அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று மதசார்பற்ற எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவரான முகமது பிராமி கொலையில் அது சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
இத்தாலியில் மாஃபியா குற்றக்கும்பலுக்கு எதிராக அந்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நடவடிக்கைகளில் நாடெங்கிலுமாக 100க்கும் அதிகமானோரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தலைநகர் ரோமிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் சட்டவிரோத போதை மருந்துகளை விநியோகித்த சந்தேகத்தின் பேரில் சுமார் 50 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மாஃபியா குடும்பங்கள் இரண்டைச் சேர்ந்த முக்கியமான நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
ரஷ்யாவில் தற்காலிக அகதி தஞ்சம் கோரியுள்ள அமெரிக்க புலனாய்வு ஆய்வாளர் எட்வர்ட் ஸ்னோடன் குறித்து அமெரிக்க புலனாய்வு அமைப்பான எஃபிஐயுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக ரஷ்ய அரசு கூறுகிறது. எட்வர்ட் ஸ்னோடன் அமெரிக்காவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் அமெரிக்காவிடம் கையளிக்கப்பட மாட்டார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமரின் பேச்சாளர் மீண்டும் கூறியுள்ளார். அமெரிக்க அரசின் வேவு பார்க்கும் திட்டங்கள் குறித்த தகவல்களை ஸ்னோடன் கசியவிட்டார் என்று கூறும் அமெரிக்கா அதற்காக அவர் அங்கு வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்று கோருகிறது.
பாலியல் தொழிலாளிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கும் தரகு வேலை பார்த்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பழிவந்து பதவி விலகிய சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் தலைவர் டொமினிக் ஸ்ட்ராஸ்கான் மீது முன்னெடுக்கப் போவதாக பிரெஞ்சு சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். ஸ்ட்ராஸ்கான் பங்கேற்ற பாலியல் கேளிக்கை விருந்துகளின் போது அவர் இதை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கூட்டுக்கலவியில் ஈடுபட்டதை ஸ்ட்ராஸ்கான் ஒப்புக்கொண்டிருந்தார் என்றாலும் ஒருபோதும் பணம் கொடுத்து உறவு கொண்டதில்லை என்று அவர் கூறுகிறார். ஆனால் அவரிடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டு உறவு கொண்டதாக பெண்கள் பலர் தெரிவித்திருக்கின்றனர்.
இந்தியாவில் பள்ளிக்கூடங்களில் வழங்கப்படும் இலவச உணவை உண்ட 23 குழந்தைகள் இறந்ததை அடுத்து பீகார் மாநிலத்தில் அந்த இலவச உணவு திட்டத்தை பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். ஊழலுடன் நடத்தப்படும் இந்த திட்டத்தில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டால் அதற்கு தாம் தான் பலிக்கடாவாகி விடுவோம் என்று ஆசிரியர்களின் சங்கம் ஒன்று கூறியுள்ளது. அரசாங்க பள்ளிக்கூடங்களில் பணியாற்றும் 90% ஆசிரியர்கள் இந்த புறக்கணிப்பில் கலந்து கொண்டதாக அந்த அமைப்பு கூறுகிறது. ஆனால் 20% மாணவர்களே கலந்து கொண்டதாக அரசாங்கம் கூறுகிறது. பாகிஸ்தானில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக முக்கிய எதிர்க்கட்சியான பாகிஸ்தான் மக்கள் கட்சி கூறியுள்ளது. அத்தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை மேற்கொள்ள தமக்கு போதுமான நேரம் கொடுக்கப்படவில்லை என்று தாங்கள் கருதுவதால் தேர்தலை புறக்கணிப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான சர்வதேச கண்ணோட்டம். படகு பயணம் மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் வருபவர்கள் நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அந்நாடு கடந்த வாரம் அறிவித்தது. தஞ்ச கோரிக்கையாளர்கள் பப்பா நியூகினிக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். உண்மையான காரணங்களுக்காகவே ஒருவர் தஞ்சம் கோருகிறார் என்பது நிரூபணமானால் கூட படகில் ஒருவரை தான் சேர்க்கப் போவதில்லை என்று ஆஸ்திரேலியா கூறிவிட்டது. அந்நாட்டின் எதிர்க்கட்சியோ மனித கடத்தல் வலையமைப்புகளை ஒடுக்க இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. படகில் ஒருவரை தடுக்கும் நோக்கில் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் படகு பயணத்துக்கு எதிரான ஊடக விளம்பரங்களும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இலங்கையின் அகதி கொள்கைகளை ஐநா விமர்சித்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் சீவகன்.
தஞ்ச கோரிக்கையாளர்கள் குறித்த ஆஸ்திரேலியாவின் புதிய கொள்கை தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு பொருத்தமான பாதுகாப்பு தராதரங்களை போதுமான அளவுக்கு கொண்டிருக்கவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கான புதிய கொள்கையின்படி படகுகளில் வரும் தஞ்ச கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் அனுமதிக்கப்படாமல் அவர்கள் பப்புவ நியூகினியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்களது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். ஆனால் பப்புவ நியூகினியின் நீதித்துறை இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கும் விடயத்தில் கணிசமான குறைபாடுகளை கொண்டிருப்பதாக ஐநாவின் அகதிகளுக்கான பிரிவு கூறியிருக்கின்றது. சுமார் 15,000 அகதிகள் படகுகள் மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஆஸ்திரேலியா இந்த விடயம் குறித்து பப்புவ நியூகினியுடன் செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தம் அகதிகளின் பாதுகாப்பு குறித்து கடுமையான மற்றும் நீண்டகாலமாக பதிலளிக்கப்படாத கேள்விகளை கொண்டிருப்பதாக ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு கூறுகின்றது. இந்த விடயங்களில் பப்புவ நியூகினி போதுமான தராதரங்களை கொண்டிருக்காதது குறித்து ஐநா பெரும் கவலையில் இருக்கின்றது. தஞ்ச கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கான நிபுணத்துவம் அனுபவம் பப்புவ நியூகினிக்கு கிடையாது என்று ஐநா கூறுகின்றது. ஐநாவின் கருத்துக்கு பதிலளித்திருக்கின்ற ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பாப் கார் அவர்கள் ஆட்கடத்தல்காரர்களை தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது என்று கூறுகின்றார்.
You've got to break this model of people smuggling, otherwise you'll occupy more and more of the immigration intake.
இந்த மாதிரியான ஆட்கடத்தல்காரர்களை நாங்கள் தடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இதன் மூலம் மேலும் மேலும் அதிகமானவர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். எங்களுடைய குடிவரவு திட்டத்தை நாங்கள் ஆட்கடத்தல்காரர்களுக்கு தனியார் மயப்படுத்தி வழங்கிவிட முடியாது. அது நடப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. இது குறித்து ஐநா கருத்து கூறியிருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அகதிகளுக்கான சாசனத்தில் கைச்சாத்திட்ட ஒரு கௌரவமான தரப்பு என்ற வகையில் இப்படியான ஆட்கடத்தல்களை மேலும் மேலும் பலமடைய நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன் என்றார் பப்கார். இதற்கிடையே தஞ்ச கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட இருக்கின்ற பப்புவ நியூகினியின் மெனஸ் தீவுகளில் துஷ்பிரயோகங்கள் நடந்ததாக வந்த முறைப்பாடுகளை அடுத்து ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் டானி பர்க் அவர்கள் அங்கு விஜயம் செய்திருக்கின்றார். முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அங்கு அகதிகள் தாக்கப்பட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். அந்த முகாம் அதிகாரிகளை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசு அமைச்சர் டானி பர்க் அவர்கள்,
I've had a good conversation with him, but he still hasn't been able to give me names of perpetrators or victims, nor have there been formal reports of those. So
விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நிலையத்தில் அதிகாரிகளுடன் நான் பேசியிருக்கின்றேன். பாதிக்கப்பட்டவர்கள் குறித்தோ அல்லது அந்த தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் குறித்தோ அவரால் தகவல்களை தர முடியவில்லை. இந்த சம்பவங்கள் குறித்து முறையான முறைப்பாடும் கிடைத்ததாகவும் தெரியவில்லை. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த முறைமையில் ஒரு முறையான கட்டமைப்பு தேவை என்று நான் நினைக்கின்றேன். அதன் மூலமே செயற்திறனுடன் செயற்பட முடியும். அதன் மூலம் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற இதுபோன்ற விடயங்களை தவிர்க்கவும் முடியும் என்றார் ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர். இதற்கிடையே இலங்கையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் படகுகளில் எவரும் ஆஸ்திரேலியாவுக்குள் வராதீர்கள் என்று வலியுறுத்துகின்ற விளம்பரங்களை மீண்டும் ஊடகங்களில் வெளியிட்டிருக்கின்றது. எவரும் படகுகளில் வந்தால் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் பப்புவ நியூகினிக்கு அனுப்பப்பட்டு தஞ்சம் கிடைத்தால் கூட அவர்கள் அங்கேயே இருக்க நேரிடும் என்று அந்த விளம்பரங்கள் கூறுகின்றன. கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய ஆஸ்திரேலிய பதில் தூதுவர் சோனியா காப்பே அவர்கள், இந்த படகு பயணம் உங்களுக்கு எந்த வகையிலும் உதவாது என்று கூறுவதே தமது நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
The message we want to convey is clear. The dangerous boat journey is not worth it and you will not be able to settle in Australia.
நாங்கள் கூற விரும்பும் செய்தி மிகவும் தெளிவானது. இந்த பயங்கரமான படகு பயணம் பயனற்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பயணத்தின் மூலம் ஆஸ்திரேலியாவில் குடியேறவும் முடியாது. வெறுமென உங்கள் பணத்தை செலவு செய்து ஆபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்பதுதான் எங்கள் செய்தி
என்றார் சோனியா காப்பே. எது எப்படி இருந்த போதிலும் ஆஸ்திரேலியா அகதிகள் தொடர்பில் தனது கடப்பாட்டை தட்டி கழிக்கின்றது என்று விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். தேர்தலை எதிர்கொள்வதற்காக அங்கிருக்கும் அரசியல்வாதிகள் கூட தமது கடப்பாட்டை புறக்கணிக்கின்றார்கள் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள்.
ஆஸ்திரேலியாவின் அகதி கொள்கையை ஐநா விமர்சித்துள்ளது குறித்து கேட்டீர்கள். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற படகு விபத்து குறித்து பிபிசி தமிழ் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட காணொலி மூலமாக வாசுகி வசந்தன் என்ற பெண்ணை அவரின் உறவினர்கள் அடையாளம் கண்டிருக்கின்றனர். வாசுகி வசந்தன் கணவர் மற்றும் குழந்தையுடன் படகில் சென்றிருக்கின்றார். அவரை நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்தோனேஷிய அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்டுள்ள அவரின் கணவர் வசந்தன் தற்போது ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடம் இந்த பயணம் குறித்து பேசினேன்.
ஆறு மணிக்கு கப்பல் இடையில போய் கொண்டு வந்து தண்ணீர் தொடங்கி திருப்பி இந்தோனேசியா நோக்கி விரைக்கான் பின்ன 6 மணிக்கு கப்பல் உடைஞ்சது.
நீங்க எத்தனை பேரா வந்தீங்க?
நாங்கள் 208 பேர்.
உங்க குடும்பத்தை பொறுத்தவரையும்?
குடும்பத்தை நானும் வைஃபும் பிள்ளையும் தான்.
பிள்ளைக்கு எவ்வளவு வயசாது?
2 வயசு.
மூணு பேரும் எங்க இருக்கீங்க?
வைஃபும் குழந்தையும் வங்கி அண்டு இல்லையே, நான் தான் வந்திருக்கிறேன். எல்லாரையும் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல 50 பேர் இருக்கிறாங்க.
உங்க மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் நினைக்கிறீங்களா?
அப்படி இருக்க வேண்டுதான். எங்க இந்த வைஃப் இந்த தங்கச்சி நேற்று எடுத்து சொன்ன பிரான்சிலின் தான் பார்த்தவன்.
அங்க இருக்கிற அதிகாரிகள்ட்ட கேட்டீங்களா எங்க இருக்காங்க என் மனைவி, அந்த குழந்தைக்கு என்னாச்சு?
அப்படி நான் போயலான்னு இப்ப எங்களை எடுத்த ஏஜென்ட் இங்க இருக்கார், அவர் தான் போயிருக்கிறார் விசாரிக்க. இன்னும் பெரிய லெவல்.
நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இலங்கையில? எந்த ஊரை சேர்ந்தவரு?
நான் வந்து டிரைவர் வேலை செய்யறது யாழ்ப்பாணம் உடுப்பட்டி.
ஏன் இந்த படகு பயணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு இந்த ஆபத்து தெரியாதா?
அப்படி இப்படி வெறுமண்ட தெரியாதான்னு என்ன தற்காலிகம் நடந்துடும். இங்க இருந்து வந்துட்டோம், 2.5 மாசம் வெயிட் பண்ணித்தான் இந்த இதுக்கு வருது. அது இப்படி நடந்துடும்.
எவ்வளவு காசு கொடுத்தீங்க? உங்களுக்கு யார் காசு வாங்கினது?
உதவி
செய்யறாங்களா? சாப்பாடு ஏதாவது தராங்களா? அங்க முகாம்ல எப்படி இருக்கு நிலைமை?
என்ன
செய்ய போறாங்களா?
இலங்கைக்கு தான் வேண்டாம், இலங்கையை தான் போக போறோம். எல்லாம் அப்படித்தான் பேச்சு. இலங்கைக்கு போய் தொழில் டிரைவர் தானே, அந்த தொழிலையே இப்படி விளக்கிட்டு வந்தது. நான் குடும்பமா போனால் நல்லதென்று தான் வந்ததே. ஆஸ்திரேலியா தனிங்க போகாமல் குடும்பமா போனால் உழைக்கலாம் தான் வந்தது. என்ன செய்யறது? இந்த வந்தது கொஞ்சம் குழைதான்.
படகு விபத்தில் தப்பிய வசந்தன் கொடுத்த தகவலை கேட்டீர்கள். வசந்தனோடு தங்க வைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 32 வயதான மற்றொருவர் பொருளாதார முன்னேற்றத்தை விரும்பி இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து இந்த பயணத்தை மேற்கொண்டதாக நம்மிடம் தெரிவித்தார்.
அங்கே சிறுலங்காலையும் பிரச்சு நாங்கள் ஒன்றும் செய்யறாது. வேறு எல்லாம் கஷ்டம் இல்லாம.
எவ்வளோ பணம் கொடுத்தீங்க?
12 லட்சம் கொடுத்தது.
12 லட்சம் கொடுத்துருக்கீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க?
சிறுலங்கா சார் ஏஜென்ட் கொடுத்தது. இலங்கையில் தான் கொடுத்தது. அவர்கிட்ட அவர் தான் அரேஞ்ச் பண்ணவர். பேங்க் அக்கௌண்ட் போடுது. கொழும்புல
இருக்கவர். அவர் பேர் என்ன?
அவர் பேர் என்ன? முதல் வேறு கொஞ்சம் காசு எடுத்தது. இங்கே வந்தவர்கள் வந்த பிறகு மிச்ச காசை வீட்டுக்காரர் வந்து அங்கே அக்கௌண்ட் நம்பர் போட்டுவாங்க. அவர் அக்கௌண்ட்டுக்கு
எவ்வளோ ஃபர்ஸ்ட் போட்டீங்க? அதுக்கப்புறம் எவ்வளோ போட்டீங்க?
ஃபர்ஸ்ட்டுக்கு 4 லட்சம் போட்டது. 8 லட்சம் போட்டது.
யார் பேரில் போட்டீங்க?
ஞாபகம் இல்லை. அக்கௌண்ட் நம்பர் வீட்டில் அந்த பேங்க் ஸ்லிப் வந்து வீட்டிலாம் இருக்கு. வீட்டில் பார்த்தது இல்லை.
அவர் என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தார்? அதாவது நிச்சயமா உங்களை ஆஸ்திரேலியா கொண்டு போயிடுவோம்னு கூப்பிட்டாரா, இல்லை பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரா?
எந்த ஊருக்கு விசா எடுத்து கொடுத்தாங்க? இந்தோனேஷியாக்கு விசா எடுத்து கொடுத்தாங்க. இந்தோனேஷியாக்கு எப்படி வந்தீங்க? பிளேன்ல வந்தீங்களா?
சிங்கப்பூர் இந்தோனேஷியா.
எத்தனை பேரை கூட்டு வந்தார் அவரு?
மூன்று பேர் வந்து நாங்கள்
வசந்தனோட. நீங்களும் வந்திருக்கீங்களா? இப்ப அந்த 12 லட்சம் ரூபா ஆஸ்திரேலியா போறதுக்கா இல்ல இந்தோனேஷியா வர வரைக்குமே 12 லட்சமா?
இல்ல ஆஸ்திரேலியா போறது.
உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா ஆஸ்திரேலியால?
மீண்டும்
இது போன்ற ஒரு பயணத்துக்கு வருவீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ?
நீங்க
இத புகாரா காவல்துறை கொடுப்பீங்களா? திருப்பி அவர் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கா?
அதான் தெரியல.
படகு பயணம் செய்ய முற்பட்ட பலரை இலங்கை காவல்துறையும் கடற்படையும் கடந்த காலங்களில் தடுத்து நிறுத்தியிருக்கின்றன. அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளின் ஆதரவில்லாமல் மிகப்பெரிய அளவில் ஆட்களை கொண்டு போகும் நடவடிக்கைகள் இடம்பெற வாய்ப்பில்லை என்ற கருத்தை செயற்பாட்டாளர்கள் முன்வைக்கின்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு முறையற்ற முறையில் ஆட்கள் செய்வதை தடுக்க இலங்கை அரசு ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து செயல்பட திட்டமிட்டிருப்பதாக இலங்கை அமைச்சரவை பேச்சாளர் கெகலியா ரம்புக்வெல பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்திருக்கின்றார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த ஒரு சர்வதேச குறிப்பு. மலேசியாவில் மதமாற்றம் தொடர்பான ஒரு முக்கியமான தீர்ப்பை இப்போ உயர்நீதிமன்றம் நேற்று அளித்திருக்கிறது. இந்திய வம்சாவளி தமிழ் குடும்பம் தொடர்பான வழக்கிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தனது அனுமதியின்றி பிள்ளைகளை தந்தை இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாற்றினார் என்று தயாரான இந்திரா காந்தி தொடுத்த வழக்கிலேயே இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. வழக்கு மற்றும் அந்த தீர்ப்பு குறித்து அவரது வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் குலசேகரன் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
மலேசியால இதான் முதல் வாட்டி இந்த மாதிரி கேஸ் வந்து தேய்ச்சிருக்கோம். இது என்னன்னா, அவங்க மூணு பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க, 18 வயசு கீழே மைனஸ், அவங்க மூணு பிள்ளைங்களை வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத அவங்கள போய் மதம் வந்து மாத்திட்டாங்க. அந்த மதம் மாத்துறது என்ன பிரச்சனைனா, மலேசியால மதம் மாத்திட்டும் போத அவங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும் போத அந்த இஸ்லாம் பாடம்லாம் எடுத்து ஆகணும். மித்த கட்டுப்பாடெல்லாம் இருக்கு இஸ்லாமுக்கு. ஸோ அதால வந்து இது ரொம்ப முக்கியமான வழக்கு. 5 வருஷம் இருந்து இந்த வழக்கு ஆரம்பிச்சோம்.
நீதிபதி வந்து தீர்ப்புல என்ன சுட்டி காட்டி இது செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னார். நீதிபதி என்ன குறிப்பிட்டு சொன்னார்?
அவர் என்ன சொல்றாருன்னா, பேரண்ட்னு ஒரு டெபினேஷன் இருக்கு பெடரல் கான்ஸ்டியூஷன்ல. பேரண்ட்னா அது அம்மாவும் அப்பாவுமா இல்ல அம்மா ஒண்டி அப்பா ஒண்டியா செய்யலாமா, அவர் அதுதான் வந்து இன்டர்பிரேஷன் நடத்துறாங்க. போல ரெண்டாவது 18 வயசு கீழ அவங்க எப்படி அதை போய் செய்ய முடியும்? சோ அதுக்குதான் வழக்கு நாங்க போட்டோம். நாங்க சொன்னோம் கோர்ட்ல வந்து இவங்க 18 வயசு கீழே நியாயமாய் வந்து இவங்க செய்யறதுக்கு வந்து அனுமதி இல்ல, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் செய்யணும்.
இப்ப இந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி வந்து தாய் தகப்பன் இருவருடைய சம்மதம் இருந்தால்தான் மதமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதற்கு அப்பாற்பட்டு வேற ஏதாவது முக்கியமா சுட்டி காட்டினார்.
இந்த கேஸ் நடக்கும் போது அவரு தீர்ப்பு கொடுக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் அவரு தெரிவிச்சாரு. அதாவது மலேசியா வந்து யுனைடெட் நேஷன்ல இந்த ஒரு கன்வென்ஷன் இருக்கு, டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் எனி ஃபார்ம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் ஒன்னு இருக்கு, சீதாவன் சொல்லுவாங்க. அந்த கன்வென்ஷன்ல வந்து மலேசியா வந்து உறுப்பினர். மலேசியால வந்து அது ஏத்துக்கிட்ட போது அவரு சொன்னாரு, உலக நாட்டுல வந்து மலேசியா சொல்லுது அந்த மாதிரி நாங்க அந்த ஸ்டாண்டர்ட்ல இருப்போம், ஆனா மலேசியால வந்து வேற மாதிரி செய்யறாங்க. அப்ப அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் வந்து நம்ம ஒத்துக்கிட்டா அது மாதிரி அடிப்படையா அதெல்லாம் ஒத்துக்கணும், அது மாதிரி என்னென்ன அவங்க சொல்றாங்கலாம் செய்யணும்னு நீதிபதி சொன்னாரு. ரொம்ப முக்கியம் என்னன்னா, உலக நாட்டுல வந்து நம்ம கன்வென்ஷன் வந்து நம்ம ஏத்துக்கிட்ட போது
இன்னொரு விஷயம், ஏன் மலேசியால இப்படியான மற்ற மதத்தவர்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறுறாங்க அப்படிங்கிற இந்த கேள்வியும் இந்த தீர்ப்பின் மூலம் எழுதலையா?
ரொம்ப பேர் மாறுறது வந்து இந்த மாதிரி அரசாங்கம் இல்ல மித்த கவர்மெண்ட் பாடிஸ் வந்து பல சலுகை கொடுக்கறாங்க. ஒண்ணு காசு கொடுக்கறாங்க, இல்லாட்டி அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி உதவிக்கு எல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் செய்யறாங்க. அது வந்து முஸ்லீம் ஆர்கனைசேஷன் செய்யறாங்க. சோ அந்த வகையில வந்து ரொம்ப பேர் வந்து மதம் மாத்துறதுக்கு ரொம்ப தயாரா இருக்காங்க. லேண்ட்மார்க் முக்கியமான டிசிஷன் தான். ரொம்ப பேர் நன்மை வரும் அந்த நோக்கத்துல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா இதுல என்ன காமிக்கனா, இது மாதிரி இதுக்கு மேல செஞ்ச முடியாது, அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டாதான் முடியும். இப்ப வந்து சும்மா தகப்பனார் ஒண்டி செய்யறதும் முடியாது, அம்மா ஒண்டி செய்யறதும் முடியாது. இது வந்து அந்த வகையில வந்து இது ஒரு பெரிய பலமான ரொம்ப ஸ்ட்ராங்கான உள்ள கேஸ். இது வெரி லேண்ட்மார்க் டிசிஷன் த கண்ட்ரி. இது வந்து மதம் மாத்துறதுக்கு வந்து ஒரு பிரேக், ஒரு ஹேண்ட் பிரேக் போட்ட மாதிரி முஸ்லீம் மதத்துல போறதுக்கு வந்து இதுக்கு மேல வந்து ஒரு தரங்கள் வந்த மாதிரி வந்துடும் இதுக்கு மேல.
இப்ப நேத்திக்கு வந்து இந்த தீர்ப்பு இப்போல இருக்கிற ஹைகோர்ட் கொடுத்துருக்கு, ஆனா இதற்கு மேல வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் பெடரல் கோர்ட்டுக்கு எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
அப்பீல் பண்றதுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல என்ன நம்ம நல்லா சிந்திக்கணும், அதான் அட்டர்னி ஜெனரல் வந்து அப்பீல் பண்ணக்கூடாது. என்ன காரணம் சொல்றேன்னா, அவர் 2 வருஷம் இந்தி ஹைகோர்ட்ல வந்து சொன்னாரு, நாங்க சொன்ன நேரம் பெடரல் கோர்ட்டுக்கு போனா ஒரே ஒரு தீர்ப்பு பண்ணி ஒரே ஒரு முடிச்சிடலாம், இது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்க வேணாம். அவர் சொன்னாரு, இல்ல ஹைகோர்ட்ல வந்து முடிவு பண்ணா அது நல்லது, ஏன்னா தரலி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, தான் ரொம்ப நாள் வச்சு சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு கொடுப்பாங்க, அது பெட்டர் சொன்னாரு. இன்றைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துட்டும் போது எங்களுக்கு தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இவர் ஒன்னொரு வழி எடுத்து அப்பீல் பண்றதுக்கு பாப்பாரு, அந்த அப்பீல் பண்றது நியாயம் இல்ல. ஏன்னா இந்த கேஸ் 5 வருஷம் நடந்துருச்சு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து அரசாங்கத்தோட வழக்கறிஞர், அவர் நல்லா யோசிச்சுக்கணும். அப்படி அவர் அப்பீல் பண்ணாலும் கண்டிப்பா நான் வந்து பார்லிமெண்ட்ல பிரச்சனை எடுத்து பேசி ஒன்னு எதிர்ப்பு கொடுப்பேன்னு சொல்ல வரேன்.
அடுத்த தமிழர் செய்திகள். ஜூலை மாதம் முதல் தேதியன்று வேலூரில் இந்து முன்னணியின் மாநில செயலாளர் வெள்ளையப்பனும், கடந்த வாரம் சேலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ரமேஷும் கொல்லப்பட்டதை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியும் பிற இந்து அமைப்புகளும் தமிழ்நாட்டில் தமது அமைப்புகளைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டும் காவல்துறை இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பதாக புகார் கூறினர். பந்த் ஒன்றையும் அவர்கள் நடத்தினர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை தமிழக காவல்துறையின் டிஜிபி மறுத்திருக்கின்றார். தனிப்பட்ட விரோதம் காரணமாகவும் கடன் பிரச்சினை போன்றவை காரணமாகவும் இந்து அமைப்புகளின் தலைவர்கள் சிலரின் கொலைகள் நடந்திருப்பதாக கூறியிருக்கின்ற டிஜிபி ராமானுஜம், சில வழக்குகளில் பாதிக்கப்பட்டவரும் குற்றம் சாட்டப்பட்டவரும் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே நேரம் வழக்கு விசாரணைகள் முடிவதற்குள் டிஜிபி இதுபோன்ற அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பேச்சாளர் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக, புதுச்சேரியில் பெருமளவிலான சொத்துக்களை கொண்டிருக்கின்ற அரவிந்தர் ஆசிரமத்தில் சட்டவிரோத செயல்களும் நிதி முறைகேடுகளும் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்துள்ள நிலையில் ஆசிரமத்தின் நிர்வாகப் பணிகளை கண்காணிக்கவென புதுச்சேரி அரசு அதிகாரிகளை நியமிக்க வேண்டுமென புதுச்சேரி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அரவிந்தர் ஆசிரமத்திற்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கைகள் குறித்தும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அசோக் ஆனந்த் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
ஒரு 10 வருஷம் முன்னே நிறைய புகார்கள் வந்து வந்துட்டு இருந்தது. பாலியல் பலாத்காரம், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், சொத்து கையாடல், சொத்து அண்டர்வேல்யூ பண்ணி விற்கிறது, இந்த மாதிரிலாம் போன வருடம் வந்து முதலமைச்சரிடம் வந்து நாங்கள் வந்து மனு அளித்தோம். அந்த மனுவில் நாங்கள் என்ன சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி வந்து பல புகார்கள் இருக்குது, நம்ம யாரையும் வந்து நம்ம குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை. மேனேஜிங் ட்ரஸ்டிஸும் அரவிந்தாசியும் குறை கூற தேவையில்லை, நம்ம வேற யாரும் எந்த பக்கமும் நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம அரசாங்கத்துக்கு எல்லா பொறுப்பு இருக்குது இது நம்ம விசாரிக்கிறதுக்கு, அதனால நம்ம ஒரு ஃபேர் என்கொயரி பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். முதலமைச்சர் அவர் திரு என் ரங்கசாமி அவர்களும் இது வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு ஃபேர் என்கொயரி நம்ம கலெக்டர் தீபக் மூலியமா ஒரு ஃபேர் என்கொயரி ஆர்டர் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்தாசன் நிர்வாகம் வந்து ஒத்துழைக்கல, அவங்க வந்து அந்த நோட்டீஸ் எல்லாம் கீழ்ச்சி போட்டுட்டாங்க. அப்புறமேட திருப்பி ஒரு வாரம் கழிச்சு கலெக்டர் அவங்க நேரில் ஆஜராக சொல்லி நீங்கள் வந்து இந்த என்கொயரிக்கு ஒத்துழைக்கணும்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற ஆசிரமவாதிகள் வந்து ஒருத்தெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 40-60 பேருக்கு 50 பேருக்கு மேலே வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பித்தோம். உடனே ஒரு 5 நாளில் 10 நாளில் என்ன பண்ணுறாங்க இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்த உடனே அந்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, இது அவங்க அகேன்ஸ்டா போகும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு ஸ்டே வாங்குறாங்க. என்ன ஸ்டேனா, இந்த கலெக்டர் அவர்களுக்கு வந்து எங்களை விசாரணை பண்றதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே வாங்குறாங்க.
பாலியல் பலாத்காரம் போன்ற குற்றச்செயல்கள் நடந்திருக்கிறதாவே நீங்க சொல்றீங்க, அப்படி இருக்கும்போது பாண்டிச்சேரி போலீஸ் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க?
பல ஆண்டுகளாக பல குற்றச்செயல்கள் நடந்ததாக புகார்கள் வந்தீங்களா? இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப போய் விஷய வாங்கிட்டாங்கன்றதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சொத்து எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறதுக்கும் டைப் பண்ணிருக்காங்க. சில சொத்து எல்லாம் விற்கிறதா நான் கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடிக்கு மேல சொத்துக்கள் இருக்கு பாண்டிச்சேரி மாநிலத்துல. 70% ரியல் எஸ்டேட் முன்னாடி இருக்கு, அவங்க பிரைம் லேண்ட் இருக்கு அவங்களோட சொத்து. இது பாதுகாக்கப்பட வேண்டியது நம்மளுடைய அரசாங்கத்துக்கு வேலை. அது இல்லாம அந்த இன்மேட்ஸ் அந்த எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களும் போட்டுருக்காங்க, அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். யாராவது போய் அந்த ஆசிரமத்தில் மெம்பர் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து அந்த மெம்பரோட கண்டிஷன்லயே கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு அத்துமீறல் வந்தா போலீஸுக்கு புகார் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல அந்த அதிகாரிகள் போலீஸெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இவங்க எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்றது கிடையாது. நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்குது, எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிருக்காங்க.
எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட போலீஸிடம் போகக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கின்ற அதிகாரம் எந்த ஒரு அமைப்புக்குமே இருக்க முடியாது. அதை அந்த மாதிரியான ஒரு நிபந்தனையை விதிக்க எப்படி அனுமதிக்கப்பட்டார்கள் அவர்கள்?
அன்பார்ச்சுனேட்டா தான் நடந்திருக்குது. என்ன காரணம்னா, இந்த 5 ட்ரஸ்டி வந்து லைஃப் டைம் ரிட்டைர்மெண்டே கிடையாது. அவங்க மாட்டோம், அவங்க இருக்கிற வரைக்கும் வாழலாம், அவங்க எடுக்கிறது தான் சட்டம், அவங்க செய்யறது தான் சட்டம்ன்ற மாதிரி நான் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க மறந்துட்டாங்க, ஜனங்கிட்ட டொனேஷன் வாங்கி நம்ம ட்ரஸ்ட் நடத்துறோம். இது பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இது பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ட்ரஸ்ட். முக்கியமானது, இந்த சொத்து வந்து பொதுமக்களுடைய சொத்து.
சட்டமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்த அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அரசாங்கம் அரவிந்தர் ஆசிரமம் எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் கோரியிருக்கீங்க?
நான் என்ன சொன்னேன், இப்போ பக்கம் பிஸ்னஸ் நடக்குதாங்க, அது எதோ நடப்பாங்க, யாரையும் நம்ம அக்யூஸ் பண்ண தேவை. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஜுடிஷியல் என்கொயரி முடிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போட்டு இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கும், அதாவது அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ்ல நம்ம உள்ள போய் தலையிட தேவை. நம்ம இருக்கிறோம், நாங்க டிபார்ட்மெண்டாவோ நாங்க இருக்கிறோம், நீங்க வந்து விற்கிறதோ போட்டதோ எங்களுக்கு தெரியாம நீங்க பண்ணக்கூடாது. இதை பண்ணாலே பாதி பிரச்சனை நம்ம சால்வ் ஆயிடும்.
உங்களுடைய இந்த கோரிக்கைக்கு முதலமைச்சர் ரங்கசாமியுடைய பதில் என்னவாக இருந்தது இன்னைக்கு சட்டமன்றத்தில்?
கண்டிப்பா லா டிபார்ட்மெண்ட்ல வெரிஃபை பண்ணிட்டு அவர் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு.
இறுதியாக, பாகிஸ்தானின் சில பகுதிகளில் பெண்களுக்கான பள்ளிக்கூடங்களை தலிபான்கள் மூடி வரும் நிலையில் பெண் கல்வியை வலியுறுத்துவதற்காக கல்விக்காக போராடும் புர்கா அணிந்த ஒரு சூப்பர்மன் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. சிறார்களுக்கான கதைகளில் அவசரத்தில் துணை நிற்கவும் ஆபத்தில் உதவவும் நியாயத்தை தட்டி கேட்கவும் வருகின்ற சூப்பர் ஹீரோ, அதாவது அபார திறமைகளை கொண்ட சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் வரிசையில் பாகிஸ்தானின் முதலாவது சூப்பர் ஹீரோ கதாபாத்திரம்தான் இந்த புர்கா அவெஞ்சர். பகலில் அன்பான ஆசிரியாகவும் இரவில் தீய மனிதர்களை பந்தாடுகின்ற சூப்பர் ஹீரோவாகவும் அவதாரம் எடுக்கின்ற இந்த பெண் கதாபாத்திரம் பள்ளிக்கூடங்களை எதிர்க்கின்ற கூட்டத்தை எதிர்த்து போராடுவதுதான் கதை. வரும் 12 வீதமான பெண் பிள்ளைகளே எழுத்தறிவு பெற்றிருக்கின்ற பாகிஸ்தானில், அதுவும் குறிப்பாக வடமேற்கே, பெண் பிள்ளைகளின் பள்ளிக்கூடங்களை தாலிபன்கள் வடிவைத்து தகர்த்து வரும் ஒரு நாட்டில் உருவாகியிருக்கின்ற இந்த கதை பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. பாகிஸ்தானின் பொப்பிசை பாடகர் ஆரோன் ஹாரூன் ரஷீதின் கற்பனையில் உருவான இந்த அனிமேஷன் கார்ட்டூன் கதாபாத்திரம் 13 பாகங்களாக பாகிஸ்தானின் முன்னணி தொலைக்காட்சியான ஜியோ டிவியில் அடுத்த மாதம் முதல் ஒளிபரப்பாகிறது. சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்களை களைந்து பிஞ்சுகளின் மனதிலேயே நல்ல செய்திகளை பதிய வைப்பதுதான் புர்கா அவெஞ்சர் பாத்திரத்தை உருவாக்கியதன் நோக்கம் என்கிறார் ஹாரூன் ரஷீத். ஆனால் சமூகத்தில் பெண்களின் உரிமைகளுக்காக போராடி வருகின்ற உண்மையான சமூக போராளி பெண்களுக்கு இந்த பாத்திரம் கொஞ்சம் பிடிக்காததாகத்தான் இருக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முழுமையாக மூடிய புர்கா அணிந்திருக்கும் இந்த கதாபாத்திரம்தான் அதற்கு காரணம். நாட்டில் இஸ்லாமியவாதம் ஊறிப்போயிருக்கின்ற வடமேற்கு பழங்குடி பிரதேசங்களிலேயே பெரும்பாலும் பெண்கள் முற்றுமுழுதாக உடலை மூடி அணுகின்ற இந்த புர்கா ஆடை பெண்கள் மீதான அடக்குமுறையின் சின்னம் என்று இஸ்லாமாபாத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான மார்வி சிர்மத் கூறுகிறார். ஆனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், சமூக அநீதியை எதிர்த்து போராடும் இந்த பெண்ணின் புர்கா உடைக்கு பின்னாலும் கதைகள் இருக்கின்றன என்கிறார் புர்கா அவெஞ்சர் தொடரின் அனிமேஷன் துறைக்கு பொறுப்பான தாஹா இக்பால். செய்திகளை தொகுத்திருந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.